நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஆஸ்திரேலியாவில் மூத்த தலைமுறையிடம் செல்வம் குவிந்து கொண்டே செல்கிறது, இளைய தலைமுறை வீடு வாங்கவே தள்ளாடுகிறது என்று எழுப்பப்படுகின்ற விமர்சனம் குறித்து கலந்துரையாடுகிறார் ஆஸ்திரேலிய அரசியல் மற்றும் மக்கள் கொள்கை குறித்து முதுகலை பட்டம் பெற்ற பவித்ரா வரதலிங்கம் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் பவி.
வணக்கம் ரைசல்.
ரொம்ப இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாட்டில் வந்து சொத்துன்னு சொல்லுவோம் தமிழில், அல்லது ஆங்கிலத்தில் வந்து வெல்த்னு சொல்லுவோம். இது வந்து இளைய தலைமுறைக்கும் மூத்த தலைமுறைக்கும், அல்லது ஓல்டர் அண்ட் யங்கர் ஜெனரேஷன், இந்த இரண்டு தலைமுறைக்கிடையில் இந்த வேறுபாடு இடைவெளி இந்த வெல்த்துங்கிற வகையில் சொத்துங்கிற வகையில் அதிகரித்தே வருகிறது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் அதிகமாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் பவி?
அதுல ரெண்டு காரணங்கள் நாங்க முக்கியமா சொல்லலாம். ஒன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த இடைவேளை வந்து எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருக்குன்றது. ஆனால் இப்ப சமீபத்திய ஆண்டுகள்ல வந்து அது நல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, ரொம்ப டிராமட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. மற்றது வந்து அவங்க சொல்ற தொகையும் வந்து அப்ப 2021 ப்ரொடக்டிவிட்டி கமிஷன் ரிப்போர்ட்ல வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தது கிட்டத்தட்ட $3.5 trillion வந்து அந்த வெல்த் டிரான்ஸ்ஃபர், இன்டர் ஜெனரேஷனல் வெல்த் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு தலைமுறையிலேருந்து மற்ற தலைமுறைக்கு போகும் என்று சொல்லி அது வந்து கிட்டடியில் ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. $5.4 trillion அளவு டாலர்ஸ் அளவு இருக்கும் என்று சொல்லி அப்போ அந்த தொகையும் வந்து ஒரு ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட். மற்றது வந்து இந்த வேர்ல்ட் கேப் மூலமாக யங் ஆஸ்திரேலியன்ஸுக்கு வந்து இன்னும் நிறைய ஃபைனான்சியல் சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க என்று சொல்லி கவலைகள் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு தலைமுறையும் வந்து அதுக்கு முதல் தலைமுறையை விட கூட நல்லா இருக்க வேணும், அந்த லைக் தே ஷுட் பி பெட்டர் ஆஃப் என்ற ஒரு 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 ஐடியாக்கு, அந்த சோஷியல் காம்பாக்ட் என்று சொல்லுவாங்க அந்த ஐடியாக்கு எதிராக இருக்குன்றது. அப்போ யங் ஜெனரேஷன் வந்து ஆக்சுவலி தே வேர்ஸ் ஆஃப்ன்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்கும் இருக்குது. அப்போ அதால தான் அது இப்போ நிறைய காலமாக அது பேசப்பட்டு கொண்டே வருகின்றது.
சரி பவி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அடுத்த 20 ஆண்டுகளில் மூத்த தலைமுறை இளைய தலைமுறைக்கு $5.4 trillion வந்து அளிக்க உள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, ஏன் ஒரு சிக்கல்? நல்லது தானே, மூத்த தலைமுறையிலேருந்து இளைய தலைமுறைக்கு அது கொண்டு செல்லப்படுது இல்லையா?
நிறைய சவால்களை கொண்டு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இருக்கின்ற அந்த வேர்ல்ட் சேலஞ்சஸை வந்து இது இன்னும் கூட இதண்டம் அதாவது இப்போ அன்இவன் வெல்த் குரோத் ஆக இருக்க போகின்றது. மற்றது வந்து ஏற்கனவே இருக்கின்ற நிறைய சமூக மற்ற பொருளாதார சேலஞ்சஸை வந்து இன்னும் எக்ஸாசிபேட் பண்ண, இன்னும் கூட்டி கொடுக்க போகுது என்று சொல்லியும் இதன் மூலமாக சோஷியல் மொபிலிட்டி வந்து ஸ்டைஃபில் பண்ணப்படும், எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி வந்து இன்னும் கூடப்படும், குறிப்பிட்ட குடும்பங்களில் வந்து வெல்த் கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகமாகும் என்று சொல்லி எல்லாம் நிறைய கவலைகள் இருக்குன்றது. அதான் அவங்க அந்த இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு ஒரு பிரச்சனையாகவோ இல்லை ஒரு கவலைக்குரிய விஷயமாக, இல்லை கவலைக்குரிய விஷயம் என்றதையும் தாண்டி அதை பற்றி நாங்கள் கலைக்க வேண்டும், குறிப்பிட்ட சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசப்படுகின்றது. இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் கனபெருக்கு கிடைக்க போகிறது, அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கிற இடங்களில் கூட கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இது வந்து என்ன செய்யும், எங்களோட டாக்ஸ் சிஸ்டத்தை இல்லை எங்களோட ஓவரால் வெல்த் எக்கனாமி என்ன பண்ணும் என்று சொல்லியும் ஒரு சில கவலைகள் இருக்கிறது. மற்றது வந்து யங் ஜெனரேஷன்ஸ்க்கு இவ்வளோ ஒரு தொகை டிரான்ஸ்ஃபர் பண்ண படைக்க வந்து அவங்க உழைச்சி வந்த காசு இல்லை சொத்து இல்லை இது. அப்போ அது வந்து அவங்களோட சொத்தை பற்றி இல்லை வெல்த்தை பற்றி இல்லை அவங்களோட ஆம்பிஷனில் இல்லை அவங்களோட செல்ஃப் வேல்யூவை எப்படி பாதிக்கும் என்று சொல்லி தெரியாது என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது.
இது பொதுவாக இங்கே சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எப்படின்னா இளைய தலைமுறையால் வீடு வாங்க முடியலை அப்படிங்கிறது வந்து இந்த நாடு முழுசும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ அது வந்து இப்போ மூத்த தலைமுறையினர் இப்படி சொத்துக்களை வந்து அல்லது செல்வத்தை வந்து குவிச்சு வச்சுருக்கிறாங்க, இளைய தலைமுறையிட்ட செல்வம் இல்லை சொத்து இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ இந்த வீடு வாங்குறதுல இளைய தலைமுறை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா?
நிறைய ஸ்டட்ஸ் பார்த்தோம் என்று சொன்னாலே அது உண்மை என்று தெரிகின்றது. ஒரு ஃபார்மர் ரிசர்வ் பேங்க் டெபியூட்டி கவர்னர் காய் டுபெல் என்ன சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஹவுசிங் அண்ட் சூப்பர் அனிவேஷன் அது அல்டிமேட் எம்பாடிமெண்ட் ஆஃப் டிரான்ஸ் ஜெனரேஷனல் இஷ்யூஸ் இன் திஸ் கண்ட்ரி என்று சொல்லி, அதாவது ஹவுசிங் அண்ட் சூப்பர் அனிவேஷன் தான் அந்த கேப்பை ஆகக்கூட விரிவடைய செய்கின்றது என்று சொல்லி. அது ஹவுசிங்கில் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வந்து இப்போ ரொம்ப டெக்கேட்ஸாக வந்து ஆஸ்திரேலியாவில் வீடு விலைகள் வந்து கூடிக்கொண்டே வருகின்றது. அப்ப ஓல்டர் ஜெனரேஷன்ஸ் வந்து முதலே வீடு வாங்கியவர்கள், அவர்களோட ஹோம் எக்யூட்டி வந்து நல்ல சப்ஸ்டான்சியலாக கூடி வருகின்றது. இதே நேரத்துல வந்து யங்கர் ஜெனரேஷன் அந்த ஹவுசிங் மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெண்டு மூணு காரணங்கள் சேர்ந்து வேலை செய்து காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ஸ்லோவா வேஜ் க்ரோத். அப்ப இளைய ஆஸ்திரேலியர்ஸுக்கு வந்து அவங்களோட வேஜ் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கின்றது. இது வந்து அவங்களுக்கு அந்த வீடு வாங்குறது காசு சேர்த்து வீடு வாங்குவதற்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காசு சேர்த்து கஷ்டப்படுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து அவங்க இந்த ஜெனரேஷன் வந்து கூட படிச்சிருக்கிறாங்க, அதால வந்து அவங்களுக்கு கூட ஸ்டூடெண்ட் லோன்ஸும் இருக்குது. அப்ப இப்ப வந்து ஒரு சராசரியான ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு மீடியன் ப்ரைஸ்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு தேவையான அந்த 20% டிபாசிட்ட சேர்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 11 வருடங்கள் எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இதே இது 1984ல இருக்கிறத விட 3 மடங்கு லோங் என்று சொல்லி. அப்ப அப்படி அவங்க அவ சேமிக்கிறதுக்கு கஷ்டப்படுற இடத்துல வந்து அந்த வீட்டு விலைகளும் கூடி இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஹவுசிங் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது.
சரி, அடுத்து பவி, இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த டாக்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஒன்று. ஹவுசிங் பாலிசிஸ் இப்போ இன்னும் தமிழில் சொல்ல போனால் இப்போ ஆஸ்திரேலியாவோட வரி மற்றும் வீட்டு கொள்கைகள் இந்த தலைமுறைகளுக்கு இடையான ஒரு நியாயமற்ற முறையை, அல்லது நியாயமற்ற முறைன்னு சொல்கிறத விட ஒரு அன்ஃபேர் அங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் நியாயம் இருக்கா என்ன?
டாக்ஸ் சிஸ்டம் பார்த்தோம் என்று சொன்னால் அது தொடங்கியது வந்து ஒரு நல்ல காரணத்துக்காக, ஆனால் அது வளர்ந்து வந்த விதமும் அங்களோட சூழ்நிலைகளும் வந்து அதை அப்படித்தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கின்றது. எக்ஸாம்பிளா வந்து டாக்ஸ் பாலிசிஸ் வந்து வெல்த் அக்யூமிலேஷனை தான் கூட சேவ் பண்ணுது, வேலையையும் விட. இதை என்ன மீன் பண்ணுது என்று சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கன்செஷன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து வெல்த்ல இருந்து இன்கம் ஏர்ன் பண்றவர்களுக்கு இருக்குது. அப்ப ப்ராப்பர்ட்டி இருந்தா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கட்டும், இல்ல சூப்பர்ஷன் டிவிடன்ஸ் ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கன்செஷன்ஸ் வந்து வெல்த் மூலமாக வர்ற இன்கம் வர்றவங்களுக்கு வந்து கூட சாதகமாக இருக்கின்றது. அப்ப இதுல வர்ற டாக்ஸ் குறைவாக இருக்கின்றதால வந்து இதை நாங்க ஈடு செய்யறதுக்கு வந்து மற்ற டாக்ஸஸ் வந்து கூட இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அப்ப அதுல வந்து இன்கம் டாக்ஸ்ல தான் ஒரு கூட ரிலையன்ஸ் இருக்கு ஆஸ்திரேலியால. யங் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அவங்களோட கூடுதலான அவங்களோட இன்கம் வந்து வேஜஸ் அண்ட் சேலரிஸ் மூலமாகத்தான். அப்ப அதுல வந்து அவங்களுக்கு கூட டாக்ஸ் எடுபடுது, அப்ப அவங்க கூட வரி கட்டுறாங்க. இதே இது ஓல்டர் ஜெனரேஷன்ஸ் வந்து அவங்க கட்ட வேண்டிய வரி குறைவாக இருக்கின்றது. மற்றது வந்து இப்ப அந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்ப ஏற்கனவே வீடு வாங்கியிருப்பவர்களுக்கு வந்து கூட ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் கியரிங். அப்ப இதெல்லாம் வந்து வீடு விலைகள் கூடுறதுக்கும் ஒரு காரணம் என்று சொல்றாங்க. மற்றது யங்க ஜெனரேஷனுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கின்றது என்றும் சொல்றாங்க. இந்த மாதிரி வீட்டு விலையும் கூடி இருக்குது, அவங்களுக்கு சேமிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. மற்றது இன்கம் டாக்ஸும் கூட இன்கத்துல கூட வரி கட்டப்பட வேண்டியிருக்கிறத, இப்படி பல வகையாக வந்து அவங்களோட ஃபைனான்சியல் சேலஞ்சஸ் யங்க ஜெனரேஷனுக்கு கூடுதலாக இருக்கின்றது என்று சொல்லி.
ஆஸ்திரேலியா பொறுத்த அளவில் ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகம் உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா மூத்த தலைமுறையிட்ட அதிக செல்வம், இளைய தலைமுறையிட்ட அதிக செல்வம் இல்லை அப்படிங்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு இந்த ஒரு வெல்த் சிஸ்டம் வந்து மாற்றியமைக்கப்படணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ அரசை பொறுத்த அளவில் அது கொள்கை சார்ந்த அளவில் எந்த மாதிரியான மாற்றம் தேவை அப்படின்னு உங்களுக்கு படுது?
சார், ரெண்டு விதமான மாற்றங்கள் தான் கன ஆய்வாளர்கள் முன்வைத்திருக்கின்றாங்க. அதுல ஓவராலா பார்த்தோம்னு சொன்னா ஒரு டாக்ஸ் ரீஃபார்ம், அதாவது வரிகள்ல ஒரு சீர்திருத்தம் வேணும் என்று சொல்லியும், மற்றது வந்து ஹவுசிங் பாலிசிஸ்லயும் சில மாற்றங்கள் வேணும் என்று சொல்லியும். அப்ப நாங்க டாக்ஸ் ரிஃபார்ம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் வந்து வெல்த் டாக்ஸ் என்ற இது நாங்க கொண்டு வரலாமா என்று சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு கலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது வந்து ஆஸ்திரேலியால இது வரைக்கும் இருந்ததே இல்லை. இப்ப அப்படி ஒன்று கொண்டு வர்றது வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்றுதான் கன பேர் கருத்து சொல்லியிருக்கின்றாங்க. இன்னொன்று வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். அப்ப இது வந்து ஆஸ்திரேலியால 1970ஸ்க்கு முதல் இருந்து அதுக்கு பிறகு இருக்கவில்லை. அப்ப அப்படி ஒன்று திருப்பி அறிமுகப்படுத்தினா என்ன என்று சொல்லியும் டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்குது இப்போ பப்ளிக் செட்டிங்ல. இது வந்து ஃபார்மர் சீஃப் எக்கனாமிஸ்ட் அட் ANZ பேங்க்ஸ் சோல் இஸ் லைக் வந்து சொல்றாங்க என்னென்னு சொன்னால், இந்த விஷயத்துல வந்து ஆஸ்திரேலியா ஒரு அவுட்லயர். என்னென்னு சொன்னால் நிறைய மற்ற நாடுகள்ல வந்து இப்ப பிரிட்டனாக இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், பல நாடுகள்ல வந்து இப்படி இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வந்து இருக்குது. இந்த வகையில வந்து ஆஸ்திரேலியா ஒரு விதிவிலக்கு இல்லை என்று இப்படி இல்லாம இருக்கிறது என்று சொல்லி. அண்டு மற்றது வந்து சூப்பர் அனிமேஷன்ல கட்ட வேண்டிய வரியும் வந்து இப்ப கிராட்டன் இன்ஸ்டிடியூட் சொல்றது என்ன சொன்னா, சூப்பர் அனிமேஷன் வந்து ரிட்டையர்ஸுக்கு வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு ஸ்கீம். ஆனால் அது வந்து இப்போ டேக்ஸ் பேயர் சப்சிடைஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்கீமாக மாறி இருக்கின்றது. முதலே சொன்ன மாதிரி இந்த வீடு விலைகள் கூடி சூப்பர்னேஷனில் அந்த குறிப்பிட்ட இதுகள் கூடி வந்து அப்படி வந்திருக்கிறது என்று சொல்லி ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து 3 மில்லியனுக்கு மேலே இருக்கின்ற சூப்பர் பேலன்ஸில் வர்ற ஏர்னிங்ஸை வந்து அதில் வர்ற டேக்ஸ் தாங்க கூட்ட போகின்றோம் என்று சொல்லி முதலே அறிவித்திருந்தது. அது 15%-30%. இது வந்து லாஸ்ட் டைம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து பில் பார்லமெண்ட்டை பாஸ் பண்ணலை, பாஸ் லோவர் ஹவுஸ் பட் நாட் த செனட். இந்த டேர்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் அவங்களோட இன்கம் ப்ரொஜெக்ஷன்ல வந்து இந்த இந்த ரெவென்யூ இன்னும் இருக்கின்றதாகவே அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த மாதிரி டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் தாண்டி வந்து இன்னொன்று ஹவுசிங் பாலிசிஸ்லயும் வந்து அரசாங்கம் மாற்றங்கள் முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்கின்றாங்க. இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுக்கு 2 விதமாக, ஒன்று வந்து டிமாண்டை குறைக்கிறதுக்கு, அதாவது வீட்டு டிமாண்டை குறைக்கிறதுக்கு தேவையான பாலிசிஸை வந்து அவங்க கொண்டு வரணும் இல்ல செய்யாம விடணும் என்று சொல்லி சில பேர் சொல்றாங்க. என்று சொன்னால் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் பாயர்ஸுக்கு உதவுறதுக்கு கொண்டு வந்த நிறைய திட்டங்கள் வந்து இப்ப ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷன், அந்த கேஷ் கிராண்ட், ஃபர்ஸ்ட் ஹோம் பாய், ஷேர்ட் எக்விட்டி ஸ்கீம்ஸ், இவ அவங்களுக்கு உதவ கொண்டு வந்த திட்டங்கள் கூட வீட்டு விலையை வந்து இன்னும் கூடி உயர்த்தித்தான் செய்யுது. அது ஆக்சுவலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணே இல்லை என்று சொல்லி அப்ப இந்த மாதிரி பாலிசிஸ் அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று சொல்லியும், இன்னொரு வகையில வந்து அந்த அவங்க அவங்க அந்த வீடு மாறுறதுக்கோ அந்த வீடு விற்கிறதுக்கோ அந்த டவுன் சைஸ் பண்றதுக்கு ஓல்டு ஆஸ்திரேலியன்ஸ் டவுன் சைஸ் பண்றதுக்கு வந்து அவங்க அதை ஈஸியா செய்யணும் இல்லை இன்சென்டிவைஸ் பண்ணணும், அதை ஊக்குவிக்கணும். அப்ப ஸ்டாம்ப் டியூட்டின்றது ஒரு ஒன் ஆஃப் டிரான்சாக்ஷன். அப்ப அது வந்து மக்கள் வீடு வித்து வாங்குறது தடுக்கிறது என்று சொல்லியும் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லியும் சில பேர் சொல்லி இருக்கின்றாங்க. இன்னொரு கம்போனன்ட்ல வந்து இப்ப ஸ்டூடெண்ட் டெட், இப்ப அது இருக்கிறதால தான் இளைய தனவாய்க்கு வந்து சேவ் பண்ணி செய்ய கஷ்டமாக இருக்கின்றது. அப்ப அதுக்கு அரசாங்கம் இப்ப செய்கின்ற மாதிரி இப்ப 20% அந்த ஸ்டூடெண்ட் லோனை ரிடியூஸ் பண்றதுக்கு பதிலாக அதை கூட நாட்களாக திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகள் செய்து கொடுத்தால் இன்னும் கூட பிரயோசனமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனா இதுல சிக்கல் என்ன சொன்னால் ராய்சல் வந்து இந்த மாதிரியான டாக்ஸ் ரிஃபார்ம்ஸும் சரி, வேற சீர்திருத்தங்களும் சரி, இல்ல வீடு வசதி பற்றி திட்டங்களையும் சரி, இதை வந்து ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து அரசியல் ரீதியாகவும் சரி மக்கள் ரீதியாகவும் சரி கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ஓல்டு ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா ஹேஸ் அன் ஏஜிங் பாப்புலேஷன். அப்ப அதுல வந்து நிறைய ஏஜிங் ஓல்டு ஆஸ்திரேலியன்ஸ் வந்து தே ஃபீல் அந்த நாங்க அரசாங்கத்தோட தாங்க ஒரு ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் கொடுத்த மாதிரி, அதாவது தாங்க இந்த டாக்ஸ் கன்செஷன்ஸ் மூலமாக தாங்க தாங்களோட ரிட்டையர்மெண்ட் தாங்களே ஃபண்ட் பண்ணி கொள்ளுவோம், லைக் செல்ஃப் ஃபண்டட்ன்ற மாதிரி. அப்ப அரசாங்கம் அதுக்கு மாற்றமாக ஓல்டு ஜெனரேஷன்ஸுக்கு அட்வான்டேஜாக இருக்கின்ற கொள்கைகளை மாற்றினால் அதற்கு எதிராக போகின்றது என்ற மாதிரி ஒரு உணர வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லியும், அப்ப இது வந்து அப்படியான மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு இருக்குமா என்று சொல்லியும் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது.
மிக்க நன்றி பவி அவர்களே, நல்ல தகவல். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.
நன்றி ராய்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.